منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون. وقال النبي صلى الله عليه وسلم: من لم يهتم بأمر المسلمين فليس منهم، أو كما قال صلى الله عليه وسلم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்போது இந்திய நாட்டிலே நம்முடைய இருப்புக்கும் நம்முடைய இஸ்லாமிய அடையாளத்திற்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, ஒரு சவாலை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். முஸ்லிமாக வாழ்வது, இஸ்லாமிய அடையாளத்தோடு வாழ்வது என்பது மிக மிக கடினம் என்கிற ஒரு நெருக்கடி சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இந்த விவகாரத்தை குறித்து மிக அதிகமாக கவலைப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: மல்லம் யஹ்தம் பி அம்ரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்ஹும். யார் முஸ்லிம்களுடைய விவகாரங்கள் குறித்து, முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் குறித்து கவலைப்படுவதில்லையோ அவன் முஸ்லிம்களை சார்ந்தவனே அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். நம்முடைய விவகாரத்தை பற்றி நமக்கு என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி என்ன சூழ்ச்சிகள் செய்யப்படுகிறது, இதை பற்றி சிந்திக்காதவன், இதை பற்றி கவலைப்படாதவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக கடினமான வார்த்தைகள். இந்த சூழலிலும் கூட நம்முடைய வியாபாரத்தை பற்றிய கவலை, நம்முடைய திருமண, நம்முடைய குடும்ப விவகாரங்கள் பற்றிய கவலைத்தான் நமக்கு இருக்கிறதே தவிர, இன்னும் சிலருக்கோ அரசியல் கவலை, தங்களுடைய கட்சி சார்ந்த கவலை இன்னும் சிலருக்கு. மார்க்கம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, இந்த தீனுடைய அடையாளங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முழுக்க முழுக்க தம்மை பற்றி மட்டும் கவலைப்படக்கூடிய ஒரு சுயநல சமூகமாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில்தான் இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது: யார் முஸ்லிம்களுடைய விவகாரத்தை குறித்து கவலைப்படுவதில்லையோ அவன் அவர்களை சார்ந்தவனே அல்ல. அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் கவலையோடு எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் ஜும்மாவுக்கு வருகிற நம்மில் எத்தனை பேர் இந்த கவலையை உண்மையிலுமே உள்வாங்கியிருக்கிறார்கள், உண்மையிலுமே நமக்கு நம்முடைய மார்க்கத்தின் மீது, நம்முடைய தீன் மீது, இஸ்லாமிய அடிப்படைகள் மீது உண்மையான பற்று இருக்குமானால் சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் ஒரு கவலை நமக்குள் தர வேண்டும், நம்முடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீராவது வந்திருக்க வேண்டும். ஏன் இந்த உலமாக்கள் இவ்வளவு கவலையாக தொடர்ந்து இந்த ஜும்மாக்களிலே பேசி வருகிறார்களே, என்னதான் இந்த நாட்டில் நடக்கிறது, நாம் அதை பற்றி சற்றும் அறியவில்லை, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், இதுதான் நம்முடைய நம்பிக்கை, அல்லாஹ் மீது அவ்வளவு உறுதியான நம்பிக்கை. நம்முடைய வியாபாரத்துக்கு ஆபத்து வந்தா அல்லாஹ் பார்த்துக்குவான், உட்கார மாட்டோம். நம்முடைய வேற சொந்த விஷயங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அல்லாஹ் பார்த்துக்குவான், உட்கார மாட்டோம். ஆனா மார்க்கத்துக்கு ஏதாவது வந்தா அல்லாஹ் பார்த்துக்குவான், அவ்வளவு உறுதியான நம்பிக்கை நமக்கு அல்லாஹ் மீது, இதான் நம்ம அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. எனவே அன்பிற்குரியவர்களே, நாடு இப்போது சந்திக்கிற சூழ்நிலை என்பது நீங்கள் கற்பனையில் செய்து கொண்டிருப்பதை விட மிக ஆபத்தான சூழ்நிலை, நாம் மனதில் எண்ணிக்கொண்டிருப்பதை விட மிக ஆபத்தானது ஒரு சூழ்நிலையை இப்போது நாடு சந்திக்கிறது. இந்த அரசாங்கம் நான்கு வழிகளிலே நமக்கு எதிரான சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறது. மிக நன்றாக கவனிக்க வேண்டும், நான்கு வழிகளில் இந்த அரசு நமக்கு எதிரான சூழ்ச்சிகளில் இறங்கியிருக்கிறது. முதலாவது நடவடிக்கை, இந்த அரசாங்கம் கல்வி திட்டத்தின் வாயிலாக முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான ஒரு பெரிய யுத்தத்தை தொடுக்கிறது. கல்வி திட்டத்தின் மூலமாக அவர்கள் அறிமுகப்படுத்திய புதிய கல்விக் கொள்கை முழுக்க முழுக்க இந்துத்துவம் சார்ந்தது மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்துவையும் இஸ்லாமியனுக்கு எதிராக மாற்றுகிற கல்விக் கொள்கை, ஒவ்வொரு இந்துவனுடைய மனதிலும் முஸ்லிமுக்கு எதிரான மோசமான சிந்தனை விதைக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கையை அவர்கள் அறிமுகப்படுத்தவிருக்கிறார்கள். விரைவில் அறிமுகப்படுத்தி விடுவார்கள். நம் தரப்பில் எந்த விதமான அசைவும் அதற்கு எதிரான கண்டனங்களும் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு மோசமான வரலாற்று திரிபுகள், வரலாற்று இடைச்செருகர்கள் இல்லாத பல பொய்யான விஷயங்களை எல்லாம், ஏனென்றால் இவர்கள் ஒரு கோயபல் தத்துவம், எல்லாமே பொய், ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்கிற இந்த கோயபல் தத்துவத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் வகுத்திருக்கிற அந்த கல்விக் கொள்கை, அதை படிக்கக்கூடிய அந்த வரலாறை படிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இஸ்லாமியனுக்கு எதிராக மாறுவான். நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட மக்களாக இருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு காவி மயமாக்கப்பட்ட கல்விக் கொள்கை, எல்லாமே இருட்டடிப்பு செய்யப்பட்ட கல்விக் கொள்கை. பாருங்கள், பாபரி மசூதி இடித்து இடிக்கப்பட்டு ஏறத்தாழ 24 வருடங்கள், அடுத்த மாதம் டிசம்பர் வருகிறது. இதுவரைக்கும் ஏதோ முஸ்லிம்கள் ஒவ்வொரு டிசம்பர் 6 போதும் சில கண்டன ஆர்ப்பாட்டங்கள், சில வான் போஸ்டர்களை ஒட்டியாவது நினைவுபடுத்துறாங்க. அதை கொண்டு எதுவும் பலன் கிடைத்ததா இல்லையா என்பதெல்லாம் வேற விஷயம். ஏதோ இப்படி ஒன்று நடந்தது, முஸ்லிம்களுடைய ஒரு பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தியாவது சொல்லப்பட்டது. நான் கேள்விப்பட்ட தகவல், வரக்கூடிய டிசம்பர் 6 பாபரி மசீதை ஒட்டி எந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களும் நடத்தக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தையும் இந்த அரசாங்கம் கொண்டு வர நினைக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பாபரி மஸ்ஜித் என்று ஒன்று இருந்தது கூட தெரியக்கூடாது. அப்படி ஒன்று இருந்தது, அது இந்த காவி வெறியர்களால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது, இது கூட நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தெரியக்கூடாது. இது அவர்களுடைய சூழ்ச்சி. ஆக இப்படி இந்த கல்வி திட்டத்தின் வழியாக ஒரு சூழ்ச்சி அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, அவர்கள் நம் மீது தொடுக்கிற, நமக்கு எதிராக கையில் எடுத்திருக்கிற அடுத்த ஆயுதம், 4 ஆயுதங்கள். ஒன்று கல்வி திட்டம் என்கிற மோசமான ஆயுதம், இரண்டாவது மீடியா என்கிற இந்த ஊடகங்கள் வழியான ஆயுதம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீடியாவிலும், அது பத்திரிகையாக இருக்கட்டும் அல்லது இந்த காட்சி ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிற தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு செய்தி முஸ்லிம்களுக்கு எதிராக வந்து கொண்டே இருக்க வேண்டும். இது சர்வதேச அளவில் நடத்தப்படுகிற சூழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி ஒரு முஸ்லிமுக்கு எதிராக வரணும். அந்த அடிப்படையில் மீடியாக்களுக்கு எதிராக ஒரு பயங்கரமான சூழ்ச்சி நடைபெறுது. ஆனா நாம இன்னும் கூட அந்த மீடியாக்களை பயன்படுத்த முன் வராமல் இருக்கிறோம். உண்மையிலுமே மீடியாக்களை நாம பயன்படுத்தாததனுடைய விளைவுகளை நான் இன்ஷா அல்லாஹ் கடைசியில குறிப்பிடுவேன். மீடியாக்கள், நம்ம வந்து திருமண நிகழ்ச்சி வீடியோ எடுக்கிறீங்க, அதை இஸ்ராஃப்னு சொல்றோம், அதை வீண்மறையன்னு சொல்றோம், அது ஆபத்து நன்மை கிடையாது. ஆனா ஒரு மார்க்க விஷயம் இருக்குது, அது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசுறது உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு நாம மீடியாக்களை பயன்படுத்தி தான் ஆகணும். நான் முன்னால் பல வருஷங்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன், மலேசியாவினுடைய முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது ஒரு அற்புதமான ஒரு கருத்தை ஒரு காலத்திலே அவர் சொல்லியிருந்தார். 19ஆம் நூற்றாண்டிலே கடற்படை, அதிலே யார் வேகமாக வளர்ந்திருந்தார்களோ அவர்கள்தான் உலகத்தை ஆட்சி படைத்தார்கள், அப்போதைய ஆங்கிலேயர்கள். 20ஆம் நூற்றாண்டிலே யாரிடத்தில் விமானப்படை அதிகமாக இருந்ததோ அவர்கள் உலகத்தை ஆட்சி படைத்தார்கள். 21ஆம் நூற்றாண்டு என்பது மீடியாக்களுடைய நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டிலே அறிவுதான் ஆயுதம். யாரிடத்தில் ஊடகங்கள் மீடியாக்களுடைய பலம் இருக்குமோ அவர்கள் தான் உலகத்தை ஆட்டி படைப்பாங்க. அப்படியானால் இன்றைக்கு அவர்கள் இந்த ஊடகங்கள் வழியாக, மீடியாக்கள் வழியாக முஸ்லிம்களை எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கேவலமாக சித்தரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சித்தரிக்கப்படுகிறது. மற்ற சமூகங்களில் நடக்கிற எந்த செய்தியும் வருவது கிடையாது, மற்ற சமூகங்களில் இருக்கக்கூடிய எந்த செய்தியும். ஆனா இத்தனைக்கும் மற்ற சமூகங்களில் பல கொடுமைகள். இந்த கூட ஒரு செய்தியை நான் பார்த்தேன், பெங்களூருவிலே அதிகமாக விவாகரத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்துக்கள், அவர்களுக்கென்று 3 நீதிமன்றங்கள் இதற்காக அமைக்கப்பட்டதாக ஒரு தகவலை பார்க்க முடியுது. ஆனா இந்த செய்திகள், இந்து பெண்கள் விவாகரத்தினால பாதிக்கப்படுறாங்க, இது மீடியால வராது. ஆனா எங்கேயாவது ஒரு முஸ்லீம் பெண், கோடியில ஒரு முஸ்லீம் பெண் ஒரு விவாகரத்தில் பாதிக்கப்பட்டுட்டான்னு சொன்னா 24 மணி நேரமும் மீடியாக்கள் கூப்பாடு போடுது. அப்ப இந்த மீடியாக்களை நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா நிச்சயமாக பெரிய வீழ்ச்சியை சந்திக்கணும். நமக்கு நாமே இங்க உட்கார்ந்து பேச வேண்டியதுதான். இன்னைக்கு உலகத்தினுடைய தலை சிறந்த அறிஞர்கள், பாகிஸ்தான்ல மௌலானா தகி உஸ்மானி என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய அறிஞர், உலக அளவுல இன்னைக்கு அல்லாஹ் அறிந்தவன், அவருக்கு நிகரான ஒரு அறிஞர் கிடையாது. சட்டத்துறையாகட்டும், பொருளாதாரமாகட்டும், எந்த துறையிலும் அவர் எழுதாத நூலே கிடையாது. அவ்வளவு பெரிய அறிஞர் தகி உஸ்மானி. அவர் மார்க்க விஷயங்கள், மார்க்க விவகாரங்கள், அதற்கெல்லாம் நம்ம மீடியாக்களை பயன்படுத்தணும். அவங்க நடத்தக்கூடிய தாருல் உலூம் கராச்சி,
அங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் வீடியோக்களாக வருகிறது. யூடியூப்ல பார்க்கலாம், எல்லாமே இருக்குது அவங்களுடைய. அப்ப என்ன சொல்ல வரணும்னா, இன்றைக்கு நாம் இந்த மீடியாக்களை இனியும் பயன்படுத்தல் என்று சொன்னான், பெரிய வீழ்ச்சியை தான் சந்திப்போம். நமக்கு நாமே பேசணும். ஒரு சாதாரண ஒரு நடிகை அவ பொது சிவில் சட்டம் தேவைன்னு சொல்லிட்டா, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது அவளுக்கு, எந்த சட்டமும் தெரியாது, அவ பொது சிவில் சட்டம் தேவைன்னு சொல்லிட்டா, அத ஒரு பெரிய மாமேதை சொன்ன மாதிரி, ஒரு பெரிய மகான் சொன்ன மாதிரி, அத்தனை மீடியாக்களும் 24 மணி நேரமும் அந்த நடிகையினுடைய அவளுடைய பேரை இந்த இடத்துல சொல்றது கூட இந்த இடத்துக்கு அசிங்கம். அவளை பெரிய மேதையாக்கி மகானாக்கி 24 மணி நேரமும் அவள் பொது சிவில் சட்டம் தேவைன்னு சொன்னான்னு சொல்லுது மீடியாக்கள். அப்படியானால் இந்த மீடியாக்களுக்குள் நாம் வராமல் இந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியை நாம் முறியடிக்க முடியாது. நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வருகிறேன். கல்வியின் மூலமாக நமக்கு எதிரான சூழ்ச்சி, மீடியாக்கள் வழியாக நமக்கு எதிரான சூழ்ச்சி, மூன்றாவது நமக்கு எதிராக நடத்தப்படுகிற பெரிய சூழ்ச்சி என்ன, அரச பயங்கரவாதம். அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி நமக்கு நெருக்கடிகள் தரப்படுது. நாம ஒரு பள்ளிவாசல் கட்டணும்னா நமக்கு நெருக்கடி இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு நெருக்கடி. அண்மையில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 8 இஸ்லாமிய இளைஞர்கள் என்கவுண்டர் என்கிற பெயர்ல சுட்டு தள்ளப்பட்டார்கள். அவர்கள் தப்பிக்க முயன்றார்கள் என்றெல்லாம் கதை அழைக்கப்படுகிறது. ஆனா பல நெடுநிலையான பலர் சொல்வதையும் நாம பார்க்கிறோம், அப்படியெல்லாம் சிறைச்சாலையிலிருந்து தப்பிக்க வழி கிடையாது, இது ஒரு அபாண்டம், திட்டமிட்ட கொலை, இதெல்லாம் வேற எந்த கைதிக்கும் நடக்காது. ஆனா முஸ்லிம் கைதிகளுக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் அரச பயங்கரவாதம். இப்படி நம்ம மீது ஒரு நெருக்கடி, ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுது. நாலாவது பார்க்கிறோம், இந்த அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யக்கூடிய நாலாவது சூழ்ச்சி சட்டத்துறை வழியாக செய்கிற சூழ்ச்சி, சட்டத்தின் மூலமாக செய்கிற சூழ்ச்சி. அந்த நாலாவது வகை சூழ்ச்சியில தான் இந்த பொது சிவில் சட்டம் என்கிற அண்மையில் பரபரப்பாக பேசப்படுகிற சூழ்ச்சி. ஒன்றல்ல ரெண்டல்ல, இவ்வளவு பெரிய சூழ்ச்சியினுடைய ஒரு அம்சம் தான் இந்த சட்டத்து கமிஷன் வழியாக நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான சட்டம் தேவை, ஒரு காமன் கோடு தேவை என்கிற ஒரு சிந்தனையை நாடு முழுவதும் பரவலாக்குது. இது எல்லா மக்களுக்கும் நீதியான நேர்மையான சட்டம் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. அதற்கு அரசியல் சாசன சட்டத்தினுடைய 44வது பிரிவை கையில் எடுக்குது இந்த அரசாங்கம். நம்முடைய முன்னோர்கள் செய்த பெரிய தவறு, இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய 44வது பிரிவுல ஒரு வாக்கியம் இருக்குது, அதை இடம்பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் அனுமதித்திருக்கவே கூடாது. இந்த 44வது பிரிவில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த பொது சிவில் சட்டம் பிரச்சனை வருது. அது என்ன, இந்த 44வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வழிகாட்டும் நெறிகள் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வர முயற்சிக்க வேண்டும் என்று அன்றைக்கு இந்த சட்டத்தை இயற்றியவர்கள் அம்பேத்கர் உட்பட பல அறிஞர்கள் இந்த சட்டத்தை எழுதினாங்க. அதை கட்டாயமாக்கல, எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஒரு பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. அன்னைக்கு இருந்த காயிதே மில்லத் போன்ற தலைவர்கள் எல்லாம் கூட இதை கண்டித்தார்கள், அம்பேத்கரிடம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வருவது நாளை இஸ்லாமியர்களாக எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னபோது அந்த தலைவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் கொண்டு வர்றது இந்துக்களில் உள்ள ஏற்றத்தாழ்வை நீக்குவதற்கு. ஏன்னா இந்துக்கள்ல ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்து மதத்தில் வர்க்க வேறுபாடுகள் உண்டு. அந்த வர்க்க வேறுபாடுகளை களைவதற்கு தான் இந்த பொது சிவில் சட்டமே தவிர இது முஸ்லீம்களை பாதிக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வராதுன்னு சொல்லி அன்னைக்கு அந்த தலைவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. நம்முடைய தலைவர்களும் அதை நம்பினாங்க. ஆனா அந்த அரசியல் சாசன சட்ட பிரிவுல உள்ள அந்த பொது சிவில் சட்டத்தை கையில வைத்துக் கொண்டுதான் நாடு முழுவதும் ஒரு பொது சிவில் சட்டம் தேவைன்னு சொல்லி, ஆனா அதே 44வது பிரிவுல நாடு முழுவதும் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எந்த அரசாங்கமும் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. மது ஒழிப்புக்கான நடவடிக்கையே இதுவரைக்கும் எந்த அரசும் செஞ்சதில்லை. அதே 44வது பிரிவுலதான் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கெல்லாம் இலவச கல்வி கொடுக்கப்படணும் இருக்குது. அதை பத்தி எந்த அரசாங்கமும் பேசுவது கிடையாது. ஆனால் திட்டமிட்டு இந்த பொது சிவில் சட்டத்தை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் சட்டத்தின் வழியாக முஸ்லிம்களாக நம் மீது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை தொடுக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு பெரிய கைசேதமான சில விஷயங்களையும் பார்க்கிறோம். அது என்ன, முத்தலாக்கு விவகாரம். நான் மீண்டும் மீண்டும் பேசுறேன்னு சொல்லி பலரும் வந்து எரிச்சல் பட வேண்டாம். ஏன்னா இந்த விஷயத்தை பல தடவை சொன்னா கூட உங்களுக்கு விளக்கி வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குது. அதனாலதான் ஒவ்வொரு வாரமும் இந்த விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. சில நேரங்களில் உட்கார்ந்து பேசினா நல்ல விளக்க முடியும்னு சொல்லி தான் உட்கார்ந்து பேச வேண்டிய தேவையும் இருக்குது. நின்று பேசுவதை விட கொஞ்சம் உட்கார்ந்து பேசினா இந்த சட்டத்தை நல்லா பேசணும். இந்த நேரத்தில் நம்மிலேயும் நான் சில வார்த்தைகளை கடுமையா உபயோகிக்கிறேன். சில செய்தான்கள் மீடியாக்கள் உட்கார்ந்து நம்மாள்களும் கொலப்புறான். நான் பேரை சொல்லி கூட தாக்குவேன். மூன்று தலாக்கு சொல்கிற விவகாரம் இது அல்லாஹ்வுடைய சட்டம். முதல்ல ஞாபகம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டால் அதற்கு மாற்று கருத்து பேசுகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை, எவனுக்கும் இல்லை. இது அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், ஒமா கான லில்முஃமினி வலா முஃமினத்தின், ஈமான் கொண்ட ஆணுக்கோ பெண்ணுக்கோ, இதா கதல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால், அய்யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரிஹிம், அந்த விஷயத்தில் அவர்கள் மாற்று கருத்து சொல்வதற்கு வழியே கிடையாது. மூன்று தலாக் ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணை பார்த்து உன்னை மூன்று தலாக்கு சொல்லிவிட்டேன், இப்படி சொல்ல வேண்டாம், நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், இப்படி சொல்றது தவறு. ஆனா சொல்லிட்டான் ஒரு கணவன், உன்னை மூணு தலாக் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டா மூன்று தலாக்கு நிகழும். இதுதான் 90% முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதுஹபுகளுடைய கருத்து. இதுதான் இமாம் அபு ஹனீஃபாவுடைய கருத்து. இதுதான் இமாம் ஷாஃபியுடைய கருத்து. இமாம் அஹமது மாலிக்குடைய கருத்து. ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல மூணு தலாக்கு சொல்லிட்டேன்னு சொன்னா மூணு தலாக்கு நிகழும். இதுதான் சத்திய சஹாபாக்களுடைய கருத்து. இந்த கருத்தை தான் இபின் அப்பாஸ் அவர்கள் சொன்னாங்க. பெருமானார் காலத்தில் அப்படிதான் நடந்துச்சு. ஒரு ஹதீஸ வைத்து குழப்பறாங்க, மூணு தலாக் சொன்னா ஒரு தலாக்கு தான். மார்க்கம் தெரியாத, மார்க்கத்தை படிக்காத சில முட்டாள்கள் மீடியாக்கள் உட்கார்ந்து நம்ம சமுதாயத்துக்கு எதிராக அங்க உட்கார்ந்து பேசுறான். நீ பேட்டி கொடுக்கறதா இருந்தா என்ன சொல்லணும், உண்மையான ஆளாக இருந்தா மூணு தலாக்கு சொன்னா மூணா ஒன்னான்னு சொல்லி எங்க மார்க்க உலமாக்களிடையே கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னா கூட ஒரு மரியாதை. ஆனா இவன் அங்க உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றான், 100,000 தலாக்கு சொன்னாலும் ஒரு தலாக்கு தான் சொல்லி ஒரு முட்டாள் ரெண்டு நாளைக்கு மேல பேசுறான். 100,000 தலாக்கு சொன்னாலும் ஒரு தலாக்கு தான். இவன் எங்க படிச்சான், இவன் குரான்ல இவனுக்கு அறிவு இருக்குதா, இவனுக்கு ஹதீஸ்ல இவனுக்கு அறிவு இருக்கிறதா, இவனுக்கு எந்த மார்க்க சட்டத்தை மார்க்க நூலையாவது எடுத்து பார்ப்பானா, என்ன ஆகாது விபச்சாரம் அது. 100,000 தலாக்கு சொன்னாலும் ஒரு தலாக்கு ஒருத்த மீடியால உட்காந்து பேசுறான். போன வாரம் ஒரு முட்டாள் பையன் ஒரு பட்டிமன்றத்தில் கலந்துகிட்டு அவன் பேசுறான், மூணு தலாக்குன்னு சொன்னாலும் ஒரு தலாக்கு தான் சொல்லி. ஆக இந்த மார்க்கத்தை வந்து இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டாங்க. நம்முடைய மீடியாக்களும் முஸ்லிம்களுடைய பிரதிநிதியா யாரை பார்க்குதுன்னு சொன்னா இந்த அசத்திய கோட்பாட்டில் இருக்கிற இவர்களை தான், சில லட்ச வீடு கட்சிகளை வச்சிருக்கிறான இவனை தான் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா பார்க்குது. இந்த மீடியாக்கள் உண்மையில யார்கிட்ட வந்து கேட்கணும், உலமாக்கள்கிட்ட வந்து கேட்கணும். ஏன் இந்த மாநிலத்தில் தமிழகத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் உலமாக்களுடைய அமைப்பு இருக்கிறது. ஜம்மியத்து உலமா ஹிந்து என்று இருக்கிறது, ஜமாத்து உலமான்னு சொல்லி இருக்குது, ஆளுங்களுடைய எத்தனையோ கூட்டமைப்பு இருக்குது. இவர்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா உலமாக்கள்கிட்ட வந்து சட்டத்தை கேட்கணும். ஆனா மார்க்கம் தெரியாத இவர்களை வைத்துக் கொண்டு மீடியாக்கள் இவர்களும் கொஞ்சம் கூட வாய் கூசாம 90% முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன, நம்ம உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா 90%, 95% கூட சொல்லலாம், கொஞ்சம் குறைச்சா 90% முஸ்லிம்கள் 4 மதுஹபில் ஒரு மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள். ஒரு 10% முஸ்லிம்கள் தான் இந்த மதுஹபுக்கு அப்பாற்பட்டவர்கள். 10ங்கிறது கூட அதிகம்தான், ஒரு 5%க்குள்ளதான் இருக்கணும். நான் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்றேன், 90% முஸ்லிம்கள் 4 மதுஹபில் ஒரு மதுஹபை பின்பற்றாங்க. இந்த 4 மதுஹபுடைய அறிஞர்களும் சொல்றாங்க, மூணு தலாக் ஒன்னா சொன்னாலும் சரி பிரிச்சு சொன்னாலும் சரி மூணு தலாக்கு தான் நிகழும். அதற்கு நிறைய ஆதாரங்கள் உண்டு. ஆனா ஹதீஸ் கலை ரீதியான ஆதாரங்களை இங்க நான் விளக்கினா எல்லாருக்கும் புரியும் சொல்ல முடியாது. ஒரே ஒரு அறிஞர் இஸ்லாமிய உலகில் ஹிஜ்ரி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு அறிஞர் இப்னு தைமியா. அவர் ஹிஜ்ரி 661 பிறந்து 628 வந்து மரணித்த ஒரு அறிஞர், ஒரு சிறந்த அறிஞர். அவருடைய பல்வேறு விஷயங்கள் பாராட்டுக்குரிய விஷயங்களும் உண்டு, அவருடைய பல கருத்துக்கள் சர்ச்சைக்குரியவைகளும் உண்டு. இப்னு தைமியா அவர்கள், அந்த இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் முதன் முதலாக மூணு தலாக்கு சொன்னா ஒரு தலாக்கு தான் நிகழும், அதுக்கு முன்னால யாருமே சொல்லல இஸ்லாமிய உலகத்துல. இவர் தான் முதல்ல சொன்னாரு மூணு தலாக்கு சொன்னா ஒரு தலாக்குன்னு சொல்லி. இன்னைக்குள்ள இந்த எல்லா அமைப்புகளும் அவருடைய வாதத்தை வைத்துக் கொண்டுதான் மூணு தலாக்கு சொன்னா ஒரு தலாக்கு அப்படின்னு மீடியாக்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த சோதனையான காலகட்டத்தில் நமக்கு மத்தியில் உள்ள கருத்து வேறுபாடு அங்கவே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுடைய கருத்தாக இருக்கட்டும், அதை நம்ம வேணாம்னு சொல்லல. ஆனா அதை ஒரு மீடியா அனுப்பி நீங்க உட்கார்ந்து பேசினா இந்த அரசாங்கம் இதைத்தான் எதிர்பார்க்குது. இந்த தலாக்குடைய விஷயத்தை எடுத்தோம்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில ரெண்டு கருத்து வரும், முஸ்லிம்கள் ரெண்டா பிரிவாங்க, ஒரு கூட்டம் மூணு தலாக் மூணுன்னு சொல்லும், ஒரு கூட்டம் மூணு தலாக் ஒன்னு சொல்லும், அவங்களுக்கு மத்தியில ஒரு சண்டை வரும். அதைத்தான் அரசாங்கம் எதிர்பார்க்குது. அதுக்கு இடம் கொடுக்கறாங்க இந்த முஸ்லிம் அமைப்புகள் உள்ளவர்கள், இவங்க அதுக்கு இடம் கொடுத்து அங்கவே உட்கார்ந்து பேசலாம். இதை எதுக்கு அங்க பேசணும்? இப்படி சொல்லு, நீ மூணு தலாக் சொன்னா ஒன்னா மூணான்னு சொல்லி எங்க அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கு, அதோட முடிச்சது. ஆனா அங்கவே உட்காந்து ஒரு பத்துவா கொடுக்கறாரு, ஒரு லட்சம் தலாக் சொன்னாலும் ஒரு தலாக் தான் சொல்லி. இதுதான் இன்னைக்கு நமக்கு ஏற்பட்ட பெரிய கை சேதம். முட்டாள்கள் கையில இந்த மார்க்கம் சிக்கி தவிக்குது. உலமாக்களிடத்துல மக்களும் உலமாக்களை நம்புறதில்லை, உலமாக்களை பிற்போக்குவாதிகளான்னு நினைக்கிறாங்க. இந்த அஜர்த்தமார்களே அப்படிதான், முல்லாக்களுடைய மார்க்கம் சொல்லி வச்சிருக்கிறான். இஸ்லாம் வேறா, முல்லாக்கள் சொல்கிற மார்க்கம் வேறு. அப்ப நாங்கெல்லாம் முல்லாக்கள், இவங்க சொல்ற மார்க்கம் தப்பு. இந்த மீடியாக்கள் வந்து பேசுறாங்களே, இந்த அறிவுஜீவிகள், இவங்க சொல்லக்கூடிய மார்க்கம் உண்மை. இப்படி ஆக்கப்பட்டிருக்குது. அதனாலேயே நான் சொல்றேன், மீடியாக்களை நாம பயன்படுத்தினாதான் உண்மையான சத்தியமான மார்க்கத்தை நாம சொல்ல முடியும். பெண்களுக்கு மார்க்கம் எவ்வளவு உரிமைகளை தந்திருக்குது என்பதை உறக்க நாம சொல்ல முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்தந்த காலத்திற்கு தேவையான ஊடகங்கள் மீடியாக்களை பயன்படுத்தி தான் ஆகணும். பெருமனார் சொல்லலாம் ஆலோசனவங்க மக்கால இருக்கும் போது மக்களுக்கு தாவா செஞ்சாங்க, அறிவிப்பு கொடுத்தாங்க. அல்லாஹ் சொன்னா என்ன, உங்களுக்கு ஏவப்படுகிறதோ அதை உரக்க சொல்லுங்கள், அழுத்தமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை நபி எப்படி உரக்கம் உரத்து சொன்னாங்க? அன்னைக்கு அவங்க ஒரு மீடியாவை பயன்படுத்தினாங்க. யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கால இருந்த உயரமான மலை எது? ஜபல அபி குபைஸ், அபு குபைஸ் மலை. அந்த மலைக்கு மேல நபி ஏறினாங்க. ஏறி நின்று மக்கா வாசிகளை எல்லாம் அழைத்தார்கள். மக்காவில் உள்ள ஒவ்வொரு கூட்டத்தாருடைய பெயரை சொல்லி எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போறேன். அன்னைக்கு நபி பயன்படுத்திய பெரிய மீடியா அது. அந்த மலைக்கு மேல ஏறி நின்று கொண்டு வாங்க எல்லாரும் கூப்பிட்டாங்க. எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. அந்த கூடிய மக்களை பார்த்து பெருமானார் கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது அப்படின்னு நான் சொன்னா நம்புவீங்களான்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, கண்டிப்பாக நம்புவோம். ஏன்னா நீங்க அமீன், நீங்க சாதித்து, நீங்க உண்மை சொல்லக்கூடியவர், வாய்மையாளர், நீங்க சொன்னா நாங்க நம்புவோம். பெருமானார் சொன்னார்கள், அப்படியானால் இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு, அதையும் நம்புங்க. அப்பதான் அபு லஹப் சொன்னா, இதற்காகவா எங்களை அழைத்தீரும், கரங்கள் நாசமாகட்டும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவனுடைய கரங்கள் நாசமாகட்டும் என்று வசனத்தை இறக்கினான் என்பது வரலாறு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் காலத்துல ஒரு உயரமான இடத்துல ஏறி நின்று அழைப்பு கொடுக்கறாங்கன்னா இஸ்லாத்த அந்தந்த காலத்துல எவ்வளவு உரக்க சொல்ல முடியுமோ, அழுத்தமா சொல்ல முடியுமோ அப்படி சொல்வது நம்முடைய கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலங்கள் வருகிற போது மினாவுடைய கூடாரங்களுக்கு சென்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த மீடியா அது, ஹஜ்ஜுக்கு எல்லா மக்களும் கூடுவாங்க, தனித்தனியா போய் சந்தித்தாங்க. எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இந்த மீடியாக்களை பயன்படுத்தாததனுடைய விளைவு, ஒரு பக்கம் மாற்றார்களும் நமக்கு எதிராக சதி செய்யறாங்க, நம்ம சமூகத்தில் உள்ள சில மார்க்கம் அறியாதவர்களும் அங்க உட்கார்ந்து கொண்டு நம்முடைய தலாக்குடைய சட்டத்தை பத்தி ஹதீச படிக்காம, குரான படிக்காம, சட்டங்களை வழங்காம தவறா பேட்டி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த நிலைகள் களையப்படணும்னு சொன்னா, உண்மையான மார்க்கம் உரக்க சொல்லப்படணும்னு சொன்னா நமக்கும் மீடியா தேவை. இந்த மீடியாவை பயன்படுத்தினாதான் நாம இந்த சூழ்ச்சிகளை எல்லா வகையிலும் முறியடிக்க முடியும் என்பதை நம்முடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ளணும். ஆக அன்பிற்குரியவர்களே, நான் சொல்ல வந்த அந்த விஷயம், நான்கு வகையான சூழ்ச்சிகளை இந்த அரசு நமக்கு எதிராக செய்கிறது. அதுல இந்த சட்டத்துறை ரீதியாக தலாக் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது. நான் தலாக்கை பத்தி பல முறை உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புவது என்ன, நம்முடைய மார்க்கமும் தலாக்கை விரும்பவில்லை, தலாக்கை வந்து விரும்பல. ஏதோ மீடியாக்கள் எப்படி சொல்றான்னு சொன்னா முஸ்லிம்கள் தலாக் அப்படின்னு சொல்லி லேசா பெண்களை பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி மிக மோசமாக சித்தரிக்கிறாங்க. இந்த மார்க்கம் வந்து தலாக்கை வந்து விரும்பல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகாக சொல்வார்கள், அபகதுல் ஹலாலி இலல்லாஹி தலாக், அல்லாஹ் அனுமதி அளித்தவைகளில் அவனுக்கு பிடிக்காதது தலாக்கு தான். அனுமதி கொடுத்திருக்கிறான், ஆனா அதே நேரத்தில் அவன் அந்த ஹலால விரும்பல, அனுமதி அளித்த பிறகும் விரும்பல. அல்லாஹ் கோபப்படுகிறான், தலாக் சொல்றது அல்லாஹ் விரும்புறது கிடையாது, அது அவனுக்கு பிடிக்காதது என்று சொல்கிறான். இந்த தலாக்க மார்க்க விரும்பல. இந்த தலாக்கு சொல்லக்கூடிய முறைகளையும் இந்த மார்க்க அழகா சொல்லியிருக்குது. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் சொல்றோம், தலாக் இயன்ற வரைக்கும் சொல்லாதீங்க. ஒரு பெண்ணிடத்துல என்ன குறை இருந்தாலும் தலாக் சொல்ல வேண்டாம். சொல்ல போனா அவ இல்லற வாழ்க்கைக்கு தகுதியான உலாக இல்லைன்னு சொன்னா கூட தலாக் சொல்லாதீங்க, வேற கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கங்க. இன்னொரு நிக்காஸ் ஒரு பெண்ணு இல்லறத்துக்கே தகுதி இல்லை, அந்த மாதிரி ஒரு குறையே அவள்கிட்ட இருக்கட்டும், தலாக்கு மட்டும் அதற்கு தீர்வு இல்ல. ஒரு ஆண் இன்னொரு நிக்கா செய்து கொள்ளட்டும், அந்த பெண்ணை வைத்து அவளையும் காப்பாற்றட்டும். பெருமானாருடைய மனைவியர்ல அன்னை சௌதா அவர்கள் பெருமானாரை விட வயதுல மூத்தவங்க. சௌதா ரதியல்லாஹு அன்ஹா நபியை விட வயதுல மூத்தவங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில நாட்டமும் இல்லை, வயது அவ்வளவு அதிகமாயிடுச்சு. அவங்க பயந்தாங்க எங்க நபி தன்னை தலாக் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி பெருமானார்ட்ட வந்து சொன்னாங்க, யார சூழல்லா என்ன தலாக் சொல்லிடாதீங்க, நான் மறுமையில உங்களுடைய மனைவியாக இருக்க விரும்புறேன், எனக்கு எந்த நாளை ஒதுக்குவீர்களோ அதை நீங்கள் ஆயிஷாவுக்காக எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப ஒரு மனைவி சாம்பத்தியத்திற்கு தகுதியானவளாக இல்லைன்னு சொன்னா கூட தலாக்கு சொல்ல வேண்டாம். இதுதான் மார்க்க விரும்புது. பெருமானார் தன்னுடைய மனைவி அன்னை ஹஸ்தா அவங்கள தலாக்கு சொல்வதற்கு முடிவு எடுத்துட்டாங்க, தலாக்கு சொல்ல முடிவு எடுத்துட்டாங்க அன்னை ஹஸ்தா அவர்களை. இன்னும் சொல்ல போனா சில ரிவாயத்துகள்ல ஒரே ஒரு தலாக்கு சொல்லிட்டதாகவும் வருது. ஒரு தலாக் சொல்லிட்டா 3 மாதவிடாய் காலத்துக்குள்ள திரும்ப மீட்டிக் கொள்ளலாம். பெருமானார் தன்னுடைய மனைவி அன்னை ஹஸ்தாவை தலாக் சொல்ல நாடினார்கள், சில அறிவிப்புகள்ல தலாக்கை சொல்லிட்டாங்க, ஒரு தலாக் சொல்லிட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், வந்து சொன்னாங்க, நபியே நீங்கள் ஹஸ்தாவை தலாக்கு சொல்ல வேண்டாம், அப்படி தலாக் சொல்லியிருந்தா மீட்டிருங்க. ஏன்னா இன்னஹா சௌவாமத்துன் கௌவாமத்துன், அவங்கள்ட்ட நல்ல குணம் இருக்குது, அவங்க நிறைய நோன்பு வைக்கிற பெண், இரவுல நின்று வணங்கக்கூடிய பெண், அவங்களை திரும்ப மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப தலாக்கு சொல்வதை அல்லாஹ் தன்னுடைய ரசூலுக்கும் கூட பிரியப்படல. ஒரு மனைவி இடத்துல எவ்வளவு கெட்ட குணம் இருந்தாலும் தலாக் சொல்லாதீங்க. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அவங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக பல கஷ்டங்களை அனுபவித்த போதும் கூட தலாக் சொல்லல. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. இன்னைக்கு மார்க்கம் விமர்சிக்கப்படுறதுக்கு நம்ம சகோதரர்கள் நம்ம குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய சில பெண் கொடுமைகளும் ஒரு காரணம். பல ஊர்களில் வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கொடுமை பல ஊர்களில் குறைஞ்சிருந்தாலும் இருக்குது. பல ஊர்களில் சீருங்கிற பேர்ல நடக்கிற கொடுமை, இன்னும் சில ஊர்களில் நடக்கிற கொடுமையை பார்க்கிறோம். மனைவியை தாய் வீட்டுக்கு அனுப்பி வருஷ கணக்கில் அவளுக்கு செலவுக்கும் பணம் கொடுக்கறது இல்லை, அவளை வீட்டுக்கு அழைக்கிறதும் கிடையாது, அவ மனைவியா இல்லையாங்கிற ஒரு ரெண்டுங்கிட்டான் நிலையில பல பெண்கள் இன்னைக்கு நம்ம ஊர்லயும் இருக்கிறாங்க. மனைவி தாய் வீட்டுக்கு அனுப்பி அவளை வந்து வாழ்க்கை மனைவியாக வச்சுக்கிறது இல்ல, செலவுக்கும் பணம் கொடுத்து தொலைறதும் கிடையாது. இவங்கதான் இந்த சமுதாயத்தினுடைய சாபக்கேடுகள். அந்த பெண்மணி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கூட அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடும். ஒரு பாதிக்கப்பட்ட பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹர்ரிஜு ஃபீக்கும் ஹக்கல் லைஃபைன், இரண்டு பலவீனமானவர்கள் விஷயத்திலே உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன், அனாதையின் கண்ணீர் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணீர். இப்படி பல கணவன்மார்கள் அவளுக்கு காசுக்கு பணம் கொடுக்க, செலவுக்கு பணம் கொடுக்கறது இல்ல, மருத்துவ செலவு பாக்குறது கிடையாது, தாய் வீட்டுக்கு அனுப்பி கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள். இவர்களாலையும் இந்த சமூகம் விமர்சிக்கப்படுது. அதனால நம்முடைய வாழ்க்கையை நாம சீராக்கி நாம நம்முடைய தீனுடைய சட்டங்களை அறிந்து பின்பற்றினோம்னு சொன்னா இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்காது. அன்பிற்குரியவர்களே, தலாக் என்பது மிக நிர்பந்தமான ஒரு நேரத்தில், கட்டாயமான ஒரு சூழல்ல தலாக்குடைய முடிவுக்கு வரலாம். ஒரு ஆணும் வரலாம், பெண்ணும் வரலாம். அப்படி ஒரு பெண்ணை தலாக் சொல்றதாக இருந்தா மார்க்கம் சொல்லுது ஒரே ஒரு தலாக் மட்டும் சொல்லுங்க. ஒரு தலாக் மட்டும் சொல்றது இதுதான் சுன்னத்து, இந்த முறை தான். தலாக் சொன்ன பிறகு என்ன செய்யணும்? இப்ப நாம தலாக்கு சொன்ன பிறகு என்ன செய்யறோம்? அந்த பெண்ணை எங்க கூட்டு வந்துடுறோம்? தாய் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறோம். குரான் என்ன சொல்லுது நல்லா தெரிஞ்சுக்குங்க, தலாக்கு சொல்லப்பட்ட பெண் தாய் வீட்டுக்கு அழைத்து வரப்படணுமா, இதுதான் முடிகிற வரைக்கும் கணவன் வீட்டுல இருக்கணுமா? குரானை எடுத்து பாருங்க, தலாக்குன்னு குரான்ல ஒரு சூறாவே இருக்குதுங்க. தலாக் அப்படிங்கிற பேர்ல குரான்ல 28வது ஜுசுல ஒரு சூறா இருக்குது, ஒரு அத்தியாயம் இருக்குது. யா அய்யுஹன் நபி இதா தல்லக்தும் நிசா فَطَلِّقُوهُنَّ لِعِدَّتِهِنَّ என்று ஒரு சூறாவே ஆரம்பிக்குது. அதுல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணை லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூதிஹின், எந்த வீட்டில் கணவனோடு வாழ்ந்தாலோ அந்த வீட்டை விட்டு அவளை நீங்கள் வெளியேற்றவும் கூடாது, வலா யஹ்ருஜ்ன அவர்களாக வெளியேறவும் கூடாது. தலாக்கு சொல்லப்பட்ட பெண் குர்ஆன் சொல்லுது 3 மாதவிடாய் காலம் இத்தா முடிகிற வரைக்கும் கணவன் வீட்டில் இருக்கணுங்க. இதான் மார்க்க சட்டம். நம்ம யாராவது இந்த சட்டத்தை தெரிஞ்சிருக்கிறோமா பின்பற்றுகிறோமா? தலாக்கு சொல்லப்பட்ட பிறகு இதா முடிகிற வரைக்கும் அவள் கணவன் வீட்டில் இருக்கணும். குரான் அல்லாஹ் சொல்றான், லா துஹ்ருஜுஹுன், வீட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது. ஒலா யஹ்ருஜுன, அவர்களாகவும் வெளியேறக்கூடாது. எங்க இருக்கணும்? கணவன் வீட்டில் தான் இருக்கணும். இது எதுக்காக அல்லாஹ் அப்படி சொல்றான்? அங்கேயும் பாருங்க, ஏன் வந்து அல்லாஹ் வந்து கணவன் வீட்டில் இருக்கணும்? இந்த ஒரு தலாக் சொல்லி இருந்தாலோ, ரெண்டு தலாக் சொல்லி இருந்தாலோ, அந்த மூணு மாதவிடாய் காலத்துக்குள்ள அந்த பெண்ணை திரும்ப மீட்டிக் கொள்ளலாம், மனைவி ஆக்கலாம். இவ அங்கேயே இருக்கும்போது உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு தலாக்கு மட்டும் கணவன் சொல்லி இருந்தா, ரெண்டு தலாக்கு மட்டும் சொல்லி இருந்தா, அந்த இத்தா காலத்துல கணவன் பார்க்கும்போது கொஞ்சம் அலங்கரித்து சீவி சிங்க அரைச்சு இருக்கணும். வெளியே போறப்ப அலங்கரிக்கிறாங்க, மார்க்கத்துல இல்லாத மாதிரி வீட்டுக்குள்ள அலங்கரிக்கிறதுல பல பெண்கள். அந்த வீட்டுக்குள்ள அந்த இத்தா காலத்துல கணவன் பார்த்தா ஆசை வர்ற மாதிரி தன்னை அலங்கரித்துக் கொள்ளணும். அப்படி செய்யறதுனால கணவன் அந்த பெண்ணை திருப்பி மனைவியாக அழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்குது. அல்ல, அதுக்காக தான் சொல்றான், அந்த தலாக்கில் கூட அவன் மனைவியை மீட்டிக் கொள்ளட்டும். தலாக்கை விரும்பல அல்ல. அப்ப ஒரு தலாக்கோ ரெண்டு தலாக்கோ சொல்லி இருந்தா, அந்த இத்தா முடிகிற வரைக்கும் அவள் கணவனுடைய வீட்டில் இருக்கட்டும். இதுதான் முடிகிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? நல்ல அலங்கரித்துக் கொண்டு, நல்ல ஆடைகளை உடுத்துக்கொண்டு, கணவன் பார்த்தா மனசு மாறி திருப்பி மனைவி வச்சுக்கிட்டோம் அவளை. ஏன்னா வாய்ப்பு இருக்கு, ரெண்டு தலாக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. மூணாவது தலாக்க சொல்லிட்டாதான் கைவிட்டு போயிடுவான். மூணு தலாக்கு சொல்லிட்டா சந்தர்ப்பம் முடிஞ்சு போச்சு. அப்ப அதனால ரெண்டு தலாக்கு வரைக்கும் அந்த கணவன் வீட்டில் இதா இருக்கட்டும். கணவன் தான் செலவுக்கு பணம் கொடுக்கணும். இந்த ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு சொன்னா இதாவுடைய காலம் முடிகிற வரைக்கும் கணவன் மனைவி மாதிரி தான். யாராவது ஒருத்தர் இறந்துட்டா கூட சொத்துல பங்கு உண்டு. இதெல்லாம் மார்க்க சட்டம், தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த கணவன் வீட்டிலேயே அவள் இருக்கட்டும் நல்லா சொல்றான். எனவே அன்பிற்குரியவர்கள், தலாக்குடைய அவ்வளவு அழகான நுணுக்கமான இந்த சட்டங்கள், இதை தெரிஞ்சு நாம கடைபிடித்தோம் சொன்னா இவ்வளவு பிரச்சனைகளை நாம நிச்சயமாக சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால தலாக்குடைய சட்டங்களை இனிமேலாவது படித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒரே நேரத்தில் மூணு தலாக் சொல்றது தவறு, தவறு நாம் பல தடவை சொல்லிட்டோம். ஆனா சொன்னா நிகழும். அதற்கான ஆதாரங்கள், அதை விரிவாக இங்க பேசுவதற்கான அவகாசம் இல்லை. பெரு பெரு சந்தர்ப்பத்தில் சொல்றேன், பெருமானாருடைய காலத்திலும் சஹாபாக்கள் காலத்திலும் அப்படிதான் நடந்துச்சு. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். அதற்கு அலி ரதியல்லாஹுடைய மகனார் ஹஜரத் இமாம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தம் மனைவி மீது கோபப்பட்டு மூணு தலாக் மொத்தமா சொல்லிட்டாங்க. யாருங்க? ஹசன். ஹஜரத் அலியுடைய மகனார் ஹசன் தன்னுடைய மனைவிய ஒரு விஷயத்திற்காக கோபப்பட்டு மூணு தலாக் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க. அந்த பெண்ணுக்கு நிறைய அன்பளிப்புகள்லாம் கொடுத்தாங்க. தலாக்கு சொன்ன பிறகு கூட அவளை அழகான முறையில் அனுப்பி வைக்கணும்னு சொல்ற மார்க்கணவ மார்க்கம் தான் குரான் சொல்லும். வாழ்ந்தாலும் அழகா வாழ்ந்துகள், பிரிந்தாலும் அழகாக பிரியுங்கள். இம்சாக்கும் பிமாரு, மனைவியாக வைத்துக் கொண்டாலும் அழகான முறையில் வைத்துக்கள். தஸ்ரீஹும் பிஹசான், பிரிவதா இருந்தா அழகா பிரிந்து கொள்ளுங்கள். மூணு தலாக் சொல்லிட்டாங்க இமாம் ஹசன். ஆனா பிரிந்து போகிற நேரத்தில் அந்த பெண்ணுக்கு நிறைய அன்பளிப்பும் பரிசு பொருளும் கொடுத்தாங்க. அந்த அம்மா அதை பார்த்துட்டு ஒரு அழகான கவிதை சொன்னாங்க. அரபு பெண்களுக்கும் கவிதை வரும். அவங்க சொன்னாங்க, இவ்வளவு அன்பளிப்பு அவர் கொடுத்திருந்தாலும் இந்த பிரியமான என்னுடைய இந்த நேசருக்கு முன்னால் இது அற்பமானது. இவ்வளவு பொருள் அவர் கொடுத்திருக்கிறாரு. 10,000 தீனார் கொடுத்தாராம். 10,000 தீனார்னா பல லட்சங்கள், பல கோடிகள் வரும். அந்த அம்மா அதை பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த அழகான கணவனுக்கு முன்னால இதெல்லாம் அற்பமானதுன்னு சொல்லி. இந்த வார்த்தையை கேட்டு இமாம் ஹசன் அழுதாங்க. சொன்னாங்க, நான் மூணு தலாக் சொல்லிட்டேன், இல்லைனா மீட்டிருப்பேன். மூணு தலாக் சொன்னா மீட்ட முடியாது. அப்பதான் சொன்னாங்க, என்னுடைய பாட்டனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த கணவன் தன் மனைவியை பிரித்தோ அல்லது சேர்த்தோ மூணு தலாக் சொல்லிவிட்டால் அந்த மனைவி அவனுக்கு இனிமேல் ஹலால் ஆக முடியாது. அப்ப மூணு தலாக் மொத்தமா சொன்னா மூணு நிகழ்ந்து விடும். இதுதான் குரான் ஹதீஸினுடைய தீர்வு. இதுதான் சஹாபாக்களுடைய தீர்வு. இதை மீடியாக்கள் உட்கார்ந்து ஏதோ முல்லாக்கள் சொல்ற மாதிரி சில பேர் கதை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கலாம். இதை நாங்கள்லாம் சொல்ற மாதிரி இதுதான் சஹாபாக்கள் காலத்திலிருந்து 1400 வருடங்களாக இருக்கிற தீர்ப்பு. இதுதான், மூணு சொல்லாதீங்க, சொன்னா நிகழ்ந்து விடும். எனவே இதை புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக இந்த பொது சிவில் சட்டத்தில் இவர்கள் கை வைக்க வருவது வாரிசு உரிமை சட்டம். வாரிசு உரிமை, உலகத்தில் எந்த மதமும் பெண்ணுக்கு சொத்துல பங்கு கொடுக்கல, இந்து மதம் கொடுக்கல. சொத்துன்னு சொன்னாலே ஆண்களுக்கானது என்றுதான் உலகத்தின் அத்தனை மதங்களும் சொன்னது. கிறிஸ்தவ மதம் சொத்துல பெண்ணுக்கு பங்கு கொடுக்கல, யூத மதம் சொத்துல பெண்ணுக்கு பங்கு கொடுக்கல. சொத்துல பங்கு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். எவ்வளவு பங்கு கொடுக்குது? சில நேரங்களில் பாதி சொத்து ஒரு பெண்ணுக்கு வருது, சில நேரங்களில் ஆறில் ஒரு பாகம் வருது, சில நேரங்களில் எட்டுல ஒரு பாகம் வருது, சில நேரங்களில் மூணுல ரெண்டு பாகம் வருது. ஒரு ஒரு பெண்ணுக்கு இறந்தவருடைய சொத்துல பாகம் பார்த்தீங்கன்னா பாதி கிடைக்கிற இடங்கள் இருக்குது, ஆறில் ஒரு பாகம் கிடைக்கும், எட்டுல ஒரு பாகம் கிடைக்கும், மூணுல ரெண்டு பாகம் கிடைக்கும். நாம எங்க அதை படிச்சிருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅல்லமுல் ஃபராயித, பாகப்பிரிவினை சட்டங்களை படித்துக் கொள்ளுங்கள், வஅல்லிமூஹன் நாஸ, எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. பாகப்பிரிவினை சட்டத்தை படிங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நம்ம வாழ்க்கையில பாகப்பிரிவினை அறவே இல்லாம போயிடுச்சு, சொத்தை பங்கு வைக்கிற பழக்கமே இல்லை. மௌலானா முஃப்தி தக்வி உஸ்மானி, நான் கொஞ்சம் முன்னால் அவங்களை பத்தி சொன்னேன், அவங்களுடைய தந்தையார் ரொம்ப கவனமா இருப்பாங்க சட்ட விஷயங்கள்ல, அவங்க ஒரு பெரிய முஃப்தி. மௌலானா தக்வி உஸ்மானி சொல்றாங்க, என்னுடைய தந்தையார் மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹமத்துல்லா அலை அவர்கள் இறந்துட்டாங்க, ஒஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க இறந்து போன பிறகு பாகிஸ்தான்ல மௌலானா அஷ்ரஃப் அலி தானவியுடைய ஹலீஃபா டாக்டர் அப்துல் ஹை என்று ஒரு பெரியவங்க இருந்தாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்தாங்க. தந்தை இறந்து போன பிறகு டாக்டர் அப்துல் ஹை அவர்கள் அஷ்ரஃப் அலி தானவியுடைய ஹலீஃபா எங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருந்தாங்க. அப்போ ஒரு ரூம்ல அவங்கள தங்க வச்சிருந்தோம். மௌலானா தக்வி உஸ்மானி சொல்றாங்க, டாக்டர் அப்துல் ஹை ரொம்ப களைப்பா இருந்தாங்க, சோர்வா இருந்தாங்க. அப்ப எங்க தந்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அது அந்த வார்த்தை எனக்கு சரியாக புரியல, ஏதோ ஒரு சத்து பொருளை சொல்றாங்க, சத்தான ஒரு பொருள் அவங்களுடைய தந்தையார் சாப்பிடுறது, அதை கொண்டு போய் டாக்டர் அப்துல் ஹை அவங்க முன்னால வச்சு, ரொம்ப சோர்வா களைப்பா இருக்கிறீங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் சாப்பிடுங்க, ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம். மௌலவி தக்கி உஸ்மானியை பார்த்து சொன்னாங்களாம், நீ இவ்வளவு பெரிய ஆலிமாக இருக்கிற, முஸ்தியாக இருக்கிற, உம்முடைய தந்தையார் சாப்பிட்ட இந்த பொருள் இருக்குது, இது கூட உங்க சகோதரர்கள் எல்லாருக்கும் சமமா பங்கிடப்படணும், இதை அவங்க அனுமதி இல்லாம நான் சாப்பிடறது கூடாது, அவங்க அனுமதி இல்லாம இதை நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா இது உங்க தந்தையாருடைய சொத்து, இந்த சொத்தை கூட அவருக்கு எத்தனை ஆண் பெண் வாரிசு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் எவ்வளவு பாகத்துல பங்கு வருமோ அப்படி பிரிக்கப்படணும், ஒரு மருந்து ஒரு சத்து பொருள் கூட நீ எனக்கு போய் சாப்பிட சொல்றியப்ப நீ சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. சொல்றாங்க, இவ்வளவு நுணுக்க மார்க்கத்துல ஒருத்தர் இறந்து போன அடுத்த வினாடி அந்த சொத்து எல்லாருக்கும் பொதுவாயிடுச்சு. ஆனா என்ன நடக்குது, இறந்து போனவருடைய சொத்தை பிரிக்காம குடும்பத்தில் மூத்த சகோதரர் உள்ள அனுபவிக்கிறாரு, அடுத்தவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம ஆகி போயிடுது. எவ்வளவு அநியாயங்கள் எவ்வளவு குடும்பங்கள்ல நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வன்மையாக கண்டிச்சாங்க இந்த சொத்தை பிரிக்கிற விஷயத்துல அநியாயம் செய்யக்கூடியவர்களை. உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல கடுமையான சட்டம் இருந்தது, பாகப்பிரிவினை கரெக்டா செய்யப்படணும், சொத்தை பிரிக்கிற விஷயத்துல வந்து கடும் நடவடிக்கை வச்சிருந்தாங்க உமர் அவர்கள். ஒரு சம்பவம் வருது, ஒரு சஹாபி அன்சாரிகள்ல ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி, பிரிக்கப்படாம பொது சொத்தா இருக்குது, பிரிக்கப்படாம இருக்குது, இன்னைக்கும் பல பேர் அநியாயம் பண்றாங்க, நம்ம ஊர்ல எத்தனை சொத்து பிரிக்கப்படாம இருக்குது. அப்போ ரெண்டு சகோதரர்கள் அன்சாரி சஹாபிகள், அவங்களுடைய சொத்து பிரிக்கப்படாம இருக்குது. ஒரு சகோதரத்தினுடைய மூத்தவர்கிட்ட போய் நம்ம சொத்தை கொஞ்சம் பிரிச்சிடலாம்னு சொல்றாரு. இப்படி சொன்னாலே பல பேரும் கோபம் வரும், சொத்தை பிரிக்கணும்னா கோபம் வந்துடும். அந்த மூத்த சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த சொத்தை பிரிக்கிற பிரச்சனையை பேசணும்னு சொன்னா நான் மொத்த சொத்தையும் காபத்துலாவுக்கு எழுதி வச்சிருவேங்கிறார். இப்படி மிரட்டுற ஆளுகளும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி நான் செஞ்சா பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சிருவேன், இப்படி சொத்த பள்ளிவாசலுக்கு எழுதி வைக்கிற அநியாயக்காரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரிசுகளுக்கு இல்லாம, சொந்த வாரிசுக்கு இல்லாம பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் எழுதியவன் நல்ல காரியம் செய்யறவன் அல்ல, பெரிய அநியாயக்காரன். இப்ப அவர் என்ன சொல்றாரு, இனிமே இந்த சொத்து பிரச்சனையை பேசினா நான் நம்ம சொத்தை போற காபத்துறாவுக்கு எழுதி வச்சிருவேன்னு சொல்லி இளைய சகோதரர் உமர்கிட்ட வர்றாங்க. உமர் தான் அந்த மூத்தாரை கூப்பிட்டு, அல்லா காபத்துலாவை பராமரிக்கிறதுக்கு உன் சொத்தை வச்சுதான் பராமரிக்கணும்னு தேவையில்லை, உன்னுடைய சொத்தை வச்சுதான் காபாவை பராமரிக்கணும்னு தேவையில்லை, மரியாதையா உன் சகோதரனுக்கு பாகம் எவ்வளவோ அதை மரியாதையை பிரிச்சு விடுன்னு சொல்றாங்க. அப்பதான் சட்டம் போட்டாங்க, பாகப்பிரிவினை விஷயத்துல யாரும் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம ஊருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பணக்கார குடும்பங்கள்ல மார்க்க முறைப்படி சொத்துக்கள் பிரிக்கப்பட்டிருக்குது. நம்ம செய்யக்கூடிய இந்த தவறுகள் அல்லாஹ்வுடைய சரியத்தை நாம மீறுகிற காரணத்தினால அல்லாஹ் இந்த அரசாங்கத்தின் வழியாக நினைவுபடுத்தினான், இனிமேலாவது பாகப்பிரிவினை சட்டத்தை படியுங்கள், உலமாக்கள் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள், முறையா எல்லாருக்கும் எவ்வளவு பாகம் சேரணுமோ அதை சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டுத்தருகிறான். எனவே அன்பிற்கினி அவர்களே, அல்லாஹுடைய இந்த தீன் அற்புதமான சட்டங்களை கொண்ட, நுணுக்கமான சட்டங்களை கொண்ட மார்க்கம். இனி நம்முடைய தீனை நாம கற்போம், இந்த மார்க்கத்தை எவ்வளவு அழகான முறையில், மார்க்க அனுமதி அளித்த முறையில் எவ்வளவு மீடியாக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் சேர்க்க நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் உயிருள்ளவரை அல்லாஹுடைய இந்த தீனை பாதுகாக்க நம்மால் எப்படி எல்லாம் போராட முடியுமோ அப்படி போராட வேண்டும். அல்லாஹுடைய தீனுக்காக உயிர் பொருள் எதை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டாலும் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமிக்க நல்ல முஸ்லிம்.
Audio was downloaded from Tamil Islamic Media.com.